நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி இயக்கம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்.
நல்ல உடல் இருந்தால்தான் மனசும் நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தா தான் உடலும் நல்லா இருக்கும். உடம்பும் மனசும் ஒன்றையொன்று கட்டுப்படுத்துது அப்படின்ட்டு விளக்கமா சொல்றாங்க எம் விஜயலட்சுமி அவர்கள்.
வணக்கம் மேடம். சென்ற முறை வந்திருக்கும் போது ரொம்ப அருமையா சொன்னீங்க, அதாவது மூச்சு காற்று வந்து நம்மளை எவ்வளவு தூரம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. 90% கழிவுகள் வந்து மூச்சு காற்றிலே வந்து வெளியேற்றப்படுது. மூச்சு வந்து நம்ம அமைதியா இருக்கும்போது சீரா இயங்குது, கோபமா இருக்கும்போது படபடன்ட்டு வருதுன்னுலாம் ரொம்ப அருமையான ஒரு முன்னுரை கொடுத்தீங்க யோகால. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்ம உடம்புக்கு ஏத்த உணவு வகைகள் பத்தி. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் வந்து உடம்ப வந்து வாத பித்த ஸ்லேட்டுமை அப்படின்னு மூணு வகையா பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கூட சில இது சாப்பிட்டா வந்து வாதம் அதிகமாகும், கபம் அதிகமாகும், பித்தம் அதிகமாகும் சொல்லிருக்கிறாங்க. இந்த வகை உடம்புக்கு இந்த வகை உணவு ஏற்றது அப்படின்றும் வந்து வரையறுத்திருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். வீடு ஒரு இடம், ஆபீஸ் ஒரு இடம், சாப்பாடு பேக் பண்றது கஷ்டமாயிருச்சா, வெளியே சாப்பிட்டுறோம். ஆக எல்லாத்துக்கும் வந்து நம்ம மென்டலாவும் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்குது, பிசிக்கலாவும் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்குது. உண்ணும் உணவு, அதாவது உணவே மருந்து அப்படின்றும் ஒரு வாக்கியம் இருந்துட்டு இருக்குது. இப்ப அத பத்தி சொல்லுங்க, உணவே மருந்து, எப்படி மருந்தாகுது?
வணக்கம். ரொம்ப அழகா சொன்னீங்க, அதாவது நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க இன்னைக்கு என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் அதுவாதான் நீங்க நாளைக்கு இருப்பீங்க அப்படிங்கறது நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்க பிளேட்ல என்ன வச்சு நீங்க உள்ள போடுறீங்க அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனம் தன்னால வந்துடும். இப்போ ரொம்ப அழகா சொன்னீங்க, வாதம் பித்தம் கவம் அப்படிங்கறது வந்து இது வந்து மூணு தோஷங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடல் அமைப்புல இருக்கக்கூடிய தோஷங்கள் இது வந்து நம்ம பிறப்புலயே வந்து இது நிர்ணயிக்கப்படுது. இந்த தோஷ பிறக்கும் போது இவங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்னால, நம்ம நீங்க நல்லா சொன்னீங்க லைஃப் ஸ்டைல்னால எப்படி வந்து நம்ம உணவு சரியா எடுத்துக்க முடியறதில்லன்னு. நம்ம உணவு எடுத்துக்கிற முறை, நம்ம தூங்குற முறை, நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்மளோட லைஃப்ல இருக்கிற டிசிப்ளின் இல்லைங்களா, அந்த கட்டுப்பாடு, அது எல்லாத்தையும் வச்சு நம்மளோட இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய தோஷம் நிர்ணயிக்கப்படுது. இது பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒரே ஒரு தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும், சில பேருக்கு வந்து ரெண்டு தோஷம் வந்து சேர்ந்து கூட இருக்கலாம். இப்போ இது வந்து நம்ம பஞ்சபூதங்கள் எப்படி பேசுறோமோ அது மாதிரி நம்ம உடலுக்கான மூணு தோஷங்கள். இப்ப இது வந்து இந்த மூணு, வாதம் பித்தம் கவம் மூணும் ஒரு பேலன்ஸ்ல இருந்ததுன்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கு, உடலும் மனசும் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவோம். இது வந்து பேலன்ஸ் இல்லாம இம்பேலன்ஸ் ஏதாவது ஒண்ணு அதிகமா சிலது கம்மியாகவோ இருந்துச்சு அப்படின்னா இது நம்மளுடைய உடல் அளவிலையும் மனதளவிலையும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். முக்கியமா வந்து நம்ம ஜீரண சக்திய வந்து அப்படியே கொன்றும் சொல்லலாம், அதாவது இம்பேலன்ஸ்க்கு கொண்டு வந்துரும். அப்ப ஜீரண சக்தி குறையும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடல்ல அஜீரணத்தினால நம்ம உடல்ல நிறைய டாக்ஸின்ஸ், அதாவது அமான்னு சொல்லுவாங்க, அந்த டாக்ஸின் செக்ரீட் ஆகி கேஸ் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதனால என்ன ஆகுது, நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு முழுமையா குறைஞ்சு நோய் ஈஸியா வயப்படுறதுக்கு நம்ம ஒரு கருவியாயிடுறோம்.
இப்ப அதே மாதிரி மூணு வகை குணங்கள் இருக்குது, ராஜசிக், தாம்சிக், சாத்விக். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் வந்து நம்ம உணர்வுகள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்துது அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கும் தெரியும், பொதுவா ஸ்பைசஸ் நிறைய சேர்க்கக்கூடாது, கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. விரத காலங்கள்ல பாத்தீங்கன்னா வெறும் பாலும் பழமும் சாப்பிடணும், எல்லாம் வந்து வெறும் வயத்தோட இருக்கிறதே கூட நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்துல வந்து அந்த அழகுக்கும் அந்த சுவைக்கும் மயங்கி வீட்டு சாப்பாடே வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க. அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிற விதம், சரி அவசரத்துக்கு நம்ம வந்து ஏதோ டம்ப் பண்ணா போதும், பசிக்கு சாப்பிட்டோமா அப்படிலாம் இல்ல, ஏதோ ஒண்ணு ஃபில் ஆகணும் வயித்துல போய் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உணவு கட்டுப்பாடு வந்து யாருமே வந்து ஃபாலோ பண்றது இல்ல. உணவு கட்டுப்பாடு அத பத்தி சொல்லுங்களேன்.
ரொம்ப அழகா சொன்னீங்க, மூணு வகை உணவுகள் இருக்கு, மூணு வகை குணாதிசயங்கள் இருக்கு உணவுகள்ல. இப்போ நம்ம பார்த்த மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து எந்த ஒரு சின்ன குழந்தைய நீங்க ஹோட்டல் கூப்பிட்டு போனீங்கனாலும் அது கேட்கற முதல் விஷயம் ஒரு பிரியாணி இல்லைங்களா. சோ அந்த பிரியாணியில இருக்கிற ஸ்பைசஸ் அந்த பொருட்கள் எல்லாம் வந்து இந்த ரஜசிக் அப்படிங்கிற குணத்தை உருவாக்க கூடியது. அதாவது ரஜசிக் அப்படின்னா அது என்ன குணம் அப்படின்னா, ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க, ஆனா அவங்களால முழுமையான கான்சென்ட்ரேஷனோட முழுமையான அவேர்னஸோட ஒரு வேலையை செய்யறதுக்கு முடியாது. அதுதான் அந்த ரஜசிக் குணம் அப்படிங்கிறது. இந்த வகையான குணங்கள் தரது வந்து எந்த சுவை அதிகமா போனாலும், அளவுக்கு அதிகமாக போனாலும் இந்த குணத்தை தரும். அறு சுவைகள்ல எந்த சுவையில அதிகமா போனாலும் இந்த குணம் தரும். அது இல்லாம இந்த ஸ்பைசஸ் மூலமா நமக்கு ரொம்ப அதிகமாகுது. அதனாலதான் இன்னைக்கு குழந்தைகளை நம்மால கட்டுப்படுத்தவே முடியறதில்ல. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியறதில்ல, நம்மளாலையும் எதுவுமே செய்ய முடியாத நிலையில இருக்கும். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நம்முடைய உணவு. நம்ம சமையலறை நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்மால நம்ம குழந்தைகளோட பிஹேவியர்ஸ் கட்டாயமா மாத்த முடியும். அடுத்தது தமோ குணம் தரக்கூடிய உணவுகள், தாம்சிக் உணவு அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த பழைய உணவுகள், புளித்த உணவுகள், அப்புறம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து தமோ குணம் தரக்கூடியது. தமோ குணம் அப்படின்னா என்ன, ஒரு மந்தம், அதாவது சோம்பேறித்தனம் இல்லைங்களா, எந்த வேலையிலும் மனசு லயிக்காம ஈடுபடாம ஒரு முழுமையான சோம்பேறித்தனத்துல இருக்கிறது, அதிக தூக்கம் தரக்கூடியது, இது வந்து தமோ குணம். இந்த உணவுகள் எல்லாம், அதாவது நேத்தி வச்ச மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கு நம்ம இன்னைக்கு சாப்பிடுறோம், இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு சூடு பண்ணி பண்ணி சாப்பிடுறீங்கன்னா, இது எல்லாமே தமோ குணத்தை தரக்கூடியதுதான். முக்கியமா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் நம்ம என்னென்ன சாப்பிடுறோமோ அதுல அத்தனையிலுமே இந்த தமோ குணம் இருக்கு, பிஸ்கட் உள்பட சரிங்களா. அடுத்தது சத்வகுணம் தரக்கூடிய உணவு வகைகள், சாத்விக் உணவுன்னு சொல்றோம். அதாவது இது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு நிலைக்கும் நடு நிலைமை, அதாவது நம்ம சுறுசுறுப்பாகவும் இருப்போம், அதே சமயத்துல நிதானமாகவும் இருப்போம், முழுமையான விழிப்புணர்வோடையும் இருப்போம். இது என்ன மாதிரியான உணவுகள் இந்த குணத்தை தருதுன்னா, ஃப்ரெஷ்லி குக்ட் ஃபுட், உடனே சமைத்த உணவு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் மற்றும் பழங்கள் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நீர் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஆதாரமாகவும் இருக்கு. சோ இப்ப நம்ம விரதத்தை பத்தியும் நம்ம பேசணும். இப்ப விரத நாட்கள்ல வந்து அதிகமா நீர் அருந்தணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த ஒரு நாள் விரதம் அப்படிங்கறது இருக்கு. அது எதுக்காக, கடவுளுக்கு போய் நம்ம வந்து பிளீஸ் பண்ணுங்கறக்காக இல்ல, நம்ம உடலையும் நம்ம சிஸ்டம் நம்ம கிளீன் பண்ணிக்கிறக்காக தான். நீர் வச்சு, நீர் தான் எல்லாத்தையும் சுத்திகரிக்க கூடியது நீர்னு சொல்றோம். சோ அந்த நீர் மூலமா நம்மள முழுமையா சுத்திகரிச்சுக்கிறதுக்கு தான் இந்த விரத நாட்கள்.
அதாவது நம்ம உடம்பை பாத்தீங்கன்னா 70% நீர்னால ஆக்கப்பட்டது தான். நீரோட முக்கியத்துவம் சொன்னீங்க, உடனடி சமைத்த உணவுன்னு சொன்னீங்க, அதைத்தான் இப்போ உள்ளவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி துரித உணவுக்கு மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்ப இந்த யோகா பண்ற சமயத்துல உணவு கட்டுப்பாடு வந்து எவ்வளவு அவசியம்? புலால் உணவு, மரக்கறி உணவு ரெண்டு இருக்குது, அதை பத்தி விரிவா சொல்லுங்களேன். எதை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது? ஏன்னா புலால் உணவுலயும் பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க, அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லயும் கூட அதுக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து அதை மறக்கவும் முடியாது. உங்களுடைய கருத்து?
ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த கேள்வி வந்து இன்னைக்கு இருக்கிறதுல 95% மக்களுக்கு இந்த ஒரு உறுத்தலும் கேள்வி இருக்கு, முட்டை வந்து எதனோட சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இப்போ நம்ம உடல், மனிதனோட ஜீரண உறுப்புகள், சிறுகுடல், பெருகுடல் எல்லாமே வந்து காய்கறி பழங்கள், இந்த பருப்பு வகைகள், இந்த மாதிரி வெஜிடேரியன் ஃபுட் ஜீரணம் பண்றதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. நம்ம பற்கள் உட்பட இந்த வெஜிடேரியன் ஃபுட்ஸுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்மளோட இப்ப ஒரு சிங்கத்தோட நீங்க குடல் எடுத்து பாத்தீங்கன்னா அதனோட அளவு ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப அது வந்து அதோட பற்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிளஷ் நான் வெஜிடேரியனை வந்து இழுத்து கடிச்சு ஜீரணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்ப இது ஒரு முக்கிய காரணம் நம்ம வந்து வெஜிடேரியனா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு, அப்பதான் நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படிங்கறது. இன்னொரு விஷயம், நீங்க சாப்பிடுற உணவுகள் வந்து நம்ம மனிதர் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு பழங்கள் சாப்பிட்டான் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள ஜீரணமாயி உங்களுக்கு அது சக்தியா மாறிடுது. இதுவே வந்து சமைத்த உணவுகள் சாப்பிடுறீங்க அப்படின்னா அது ஒரு 2.5 மணிலிருந்து 3 மணி நேரத்துக்குள்ள அது ஜீரணமாயிருது. ஆனா இதுவே வந்து நீங்க நான் வெஜிடேரியன் ஃபுட், அது முட்டையா இருந்தாலும் சரி, மீனா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பீஸ் ஒரு சிக்கனா இருந்தாலும் சரி, அது வந்து ஜீரணமாயி உடல்லிருந்து வெளியே வர்றதுக்கு ஜஸ்ட் 72 மணி நேரம் தான் ஆகுது. அப்படின்னா பாருங்க எவ்வளவு நாட்கள் ஆகுதுன்னு சொல்லிட்டு, 3 நாட்கள் குறைந்தபட்சம் ஒரு உணவு உங்க ஜீரண உறுப்பு நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்ததுன்னா 3 நாட்கள்ல நீங்க சாப்பிடுற நான் வெஜிடேரியன் ஃபுட் டைஜஸ்ட் ஆகி வெளியே வந்துருது. இப்ப இதே இந்த மூணு நாள் முன்னாடி சமைச்ச உணவு உங்க வீட்டுல ஒரு டிஃபன்ல போட்டு வச்சிருந்தீங்க, ஒரு பாத்திரத்துல வச்சிருந்தீங்கன்னா அந்த உணவு எப்படி இருக்கும்? அது நல்ல வாசனையோட இருக்குமா? அப்ப அது அது என்ன தன்மையில இருக்கும், அது எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குமா, இல்ல அது கெட்டு போயிருக்குமா, இல்ல அதனால சுத்து வட்டாரத்துக்கு என்ன கெடுதல்? அதே விஷயம்தான் நம்ம உடலுக்குள்ளயும் நடக்குது. ஆனா ஒன்னு நம்மால அதை பார்க்க முடியறதில்ல, அவ்வளவுதானே தவிர மித்தபடி எல்லாமே அதே மாதிரிதான் நடக்குது. அதனாலதான் மெயினா நம்ம உடலுக்கு நோய்கள், உடலும் மனசும் நோய் வர்றதுக்கான காரணம். இன்னொரு விஷயம், உங்க உடலுக்கு எந்த உணவு ஏற்றது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களால ஃப்ரெஷ்ஷா எழுந்து போய் உங்க வேலைகள் செய்ய முடிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு சக்தி உடனடியே கொடுத்தது அந்த உணவு அப்படின்னா, அது உங்க உடலுக்கு ஏத்த உணவா இருக்கும். இல்ல நீங்க ஒரு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க உங்களுக்கு வந்து மந்தமாவோ தூக்கமாவோ வந்துச்சுன்னா, அந்த உணவு உங்ககிட்ட இருக்கிற சக்தியையும் அதை எடுத்துதான் அந்த உணவை ஜீரணம் பண்ணக்கூடியதா இருக்கு. சோ இதை வச்சும் நீங்க எந்த உணவு உங்களுக்கு சரியானதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம்.
லேப் எங்கேயுமே போகாம ஒரு சின்ன பரிசோதனையை ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது எந்த உணவு சாப்பிட்டா உங்களுக்கு சக்தி கிடைக்குதோ அது உங்க உடலுக்கு ஏற்ற உணவு, எது சாப்பிட்டா உங்களுக்கு தூக்கம் வருதோ மந்தப்புத்தி வருதோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது ஒரு சின்ன பரிசோதனையை ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அருமையான பரிசோதனை. இப்ப நம்ம இது கேட்டுட்டு இருக்கிற நம்ம நண்பர்கள் எல்லாமே இதை வந்து கடைபிடிப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அப்புறம் இப்ப உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா, பசிக்குதோ இல்லையோ சும்மா அப்படி வயிறை நிரப்பிட்டே போவாங்க. போற இடத்துல எல்லாம் வடை சூடா போடுறாங்களா, பஜ்ஜி சூடா போடுறாங்களா, இல்லைன்னா பீஸா வெரைட்டி பர்கர் இருக்குதா, அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் பசிக்குதோ இல்லையோ கிடைச்சத வந்து அப்படி சாப்பிட்டுக்கணும். ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்பாங்க, சும்மா இது ஒரு ஒரு கப் டீ தானே, அதுல என்ன வந்துருப்போது, சும்மா தண்ணி தானே சாப்பிடு அப்படிமாங்க. சரின்னு சாப்பிட்டுருவாங்க. அடுத்த வீட்டுக்கு போவாங்க, அங்க ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க் இருக்கும், இதை சாப்பிட்டா ஜீரணம் ஆயிரும். ஆக்சுவலா அதுல உள்ள அந்த கார்பன் இதுதான் வந்து வெளியே வருது, அது தெரியாம குடிச்சிட்டு ஏப்பம் வரும், ஜீரணம் ஆயிருது அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் எடுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. விஷயம் தெரியாமலே வந்து நம்ம அடைச்சிட்டே போறோம். இது எந்த அளவுக்கு வந்து நம்ம உடலையும் உள்ளத்தையும் வந்து பாதிக்குது. அப்புறம் இந்த நுகர்வோர் கலாச்சாரத்துல உள்ள துரித உணவு வகைகள், அதை பத்தியும் சொல்லுங்களேன்.
இது ரொம்ப முக்கியமான அருமையான கேள்வி கேட்டீங்க. இப்ப இன்னைக்கு மாடர்ன் லைஃப்ல வந்து நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட், எக்ஸ்ட்ரா கன்சம்ஷன் சொல்றோம். எது நம்ம உடலுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அதை விட அதிகமா தான் இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம். ஒரு சர்வே நடந்திருக்கு, உணவு இல்லாம பசியினால இறந்தவங்களை விட அதிகமா சாப்பிட்டதுனால இறந்தவங்க தான் ரொம்ப அதிகம் இந்த உலகத்துல அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், கார்பன் டை ஆக்சைடு தான் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது, அதிகமா சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மால இயல்பா ஜீரணம் நம்ம உடல்னால ஜீரணம் செய்ய முடியறதில்ல. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் தள்ளுறோம். அப்புறம் நம்ம சாப்பிடுற உணவுகள்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தமோ குணம் படைத்த உணவுகள், அதாவது உங்களுக்கு மந்த புத்தியை தரக்கூடிய, மந்தத்தன்மை உடல் மனசு எல்லாத்துக்கும் மந்தத்தன்மை தரக்கூடிய உணவு வகைகள். இப்ப இது மந்தத்தன்மை வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச லெவல்ல வந்து தூங்குவாங்க, இல்ல வேற ஏதாவது விஷயத்துல ஈடுபடுவாங்க, அப்புறம் செக்லூடெல்லாம் போயிருவாங்க, அதாவது எல்லாரோடையும் போய் இயல்பா பழகி பேசி பழக முடியாத நிலைமைக்கு போயிருவாங்க. அப்புறம் அதுலயே இருந்துட்டு இருக்க டிவி இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸை வச்சுட்டு நம்ம நிறைய குழந்தைகள் வீணாகிறாங்க. ஒபீசிட்டிக்கு இது முக்கியமான காரணம், ரொம்ப அதிகமான எடை இருக்கிறதுக்கும் இது முக்கியமான காரணமா இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மனிதனை கொஞ்ச நாள்ல எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா, ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டரை போய் பாக்குற மாதிரி, ஒரு மனோ நோயாளியா மாற்றுறதுக்கு இதுதான் முக்கிய காரணமா இன்னைக்கு இருக்குங்க.
ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறீங்க. அதாவது பசி பட்னியால இறந்த எண்ணிக்கையை விடவும் அதிகமா சாப்பிட்டு உயிரிழப்பு ஏற்பட்டதுதான் அதிகம் அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. சரி, இப்ப ஹெல்தி டயட், ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க?
இப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு அருந்துமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது உங்களுக்கு உங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்குதோ, எது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணுதோ, அந்த மாதிரியான உணவுகள் உங்களுக்கு ஆரோக்கியமானதா இருக்கும். இப்போ உணவுல எந்த உணவுகள் எல்லாம், எந்த மாதிரி உணவுகள் எல்லாம் சத்தான உணவுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு உணவுல பயன்படுத்துற பொருட்களை வச்சுதான் நம்ம இதை சொல்றோம். நம்ம பயன்படுத்துற பொருட்கள் அதோட இயல்பான நிலையிலேயே, யதார்த்தமா ஒரு கொத்துமல்லினா நீங்க செடியிலிருந்து அப்படியே பறிச்சு போடுறீங்க அப்படின்னா அது நேச்சுரல் ஃபார்ம்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா நம்ம என்ன பண்றோம், இப்போ அதை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி அது கூட பிளேவர் மிக்ஸ் பண்ணி கலர் மிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்றோம். அது வந்து ரிஃபைன்டு ஃபார்ம்னு சொல்றோம். இப்ப நம்ம நிறைய வந்து இந்த ரிஃபைன்டு ஃபார்ம்ல யூஸ் பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எண்ணெய் வகைகள் நம்ம பயன்படுத்துறது எல்லாமே ரிஃபைன்டு ஃபார்ம்ல இருக்கு. உப்பு நமக்கு ரொம்ப முக்கியமான, அன்றாடம் நம்ம அதிகமா பயன்படுத்துறது இந்த எண்ணெய் உப்பு இதெல்லாம் தான். இது எல்லாமே நமக்கு ரிஃபைன்ட் ஃபார்ம்ல தான் கிடைக்குது, அதாவது சத்து ஊட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல இருக்கிற நேச்சுரல் சத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டிபிஷியலா ஒரு கெமிக்கல் இன்டியூஸ் பண்ணி அந்த ஸ்மெல்லு, அந்த பிளேவர், அந்த டேஸ்ட் எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வெள்ளை சர்க்கரை வந்து ஒரு பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அ ஸ்லோ பாய்சன் சொல்றாங்க. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட உடல் இருக்கிற அந்த செல்ஸ் அணுக்கள்ல போய் அடைச்சுக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சத்தை நம்ம உடல் உறிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அந்த வெள்ளை சக்கரை போய் அடைச்சுக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டா நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது கரும்பு சக்கரை பயன்படுத்தலாம், தேன் பயன்படுத்தலாம், இல்ல பேரிச்சம்பழம் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்டர்னேட்டுக்கு நமக்கு போய்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உப்பும் அதே மாதிரிதான். நீங்க உங்களுக்கே நிறைய தெரியும் என்னென்ன வகையான உப்புகள் இருக்குன்னு. கருப்பு உப்பு இருக்கு, இந்த உப்பு இருக்கு, நிறைய உப்புகள் இருக்கு. அதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டா நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்புறம் முக்கியமா இந்த பிளேவர்ஸ், கலர்ஸ், இந்த டேஸ்டுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து எசன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்ப நல்லது.
ரிஃபைன்ட் ஐட்டம்ஸ் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, முக்கியமா குழந்தைகளும் பெரியவர்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய பரோட்டா. ரிஃபைன்டு ஃபிளோர்ல செய்யப்பட்ட, மைதாவில் செய்யப்பட்ட விஷயம் அது. வெள்ளை கலர்ல உள்ள எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படிமாங்க. சுகர், மைதா, குழந்தைகளும் பெரியவர்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் வந்து பரோட்டா. இப்ப டிராவல் போறோம், ரோட் சைடு ஹோட்டல்ல அதுதான் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குது, சாப்பிட்டுறோம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க அந்த கலருக்கும் அந்த இலாஸ்டிசிட்டிக்கும். அதை பத்தி சொல்லுங்களேன்.
ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது நேத்தி தான் நான் வந்து என்னோட பேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு வந்திருந்துச்சு பரோட்டாவோட விளைவுகள் பத்தி, பார்த்தோன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு. நான் கூட எப்பயாவது ஒரு நாள் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுட்டு இருந்தேன்தான், ஆனா வந்து இனிமே அந்த பக்கமே தலை வைக்க கூடாது அப்படின்னு நேத்துதான் முடிவு பண்ணேன். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். வெள்ளை கலர்ல இருக்கிற எதுவுமே வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும், அது மருந்து மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். அது முக்கியமா இந்த பரோட்டா அப்படிங்கிற விஷயத்துல நம்ம, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க, ரிஃபைன்டு ஃபிளோர் அப்படின்னா அதாவது அந்த மாவுக்கு அந்த தன்மை தரக்கூடியதுக்கு என்னென்ன கெமிக்கல்கள் வேணுமோ அத்தனையும் அதுல போட்டிருக்காங்களாம். அதாவது டையில கலக்கிற பென்சாயில் பெராக்சைடு உட்பட அந்த கெமிக்கல் வந்து அந்த பரோட்டா மைதா மாவுல இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மைதா மாவுலதான் முக்காவாசி பேக்கரி ஐட்டம்ஸ் தயாராகுது. இப்ப இந்த மைதா மாவுல தயாரிக்கிற பொருட்கள் எல்லாம் சாப்பிடும் போது அந்த நைஸா இருக்கிறதுக்கு, சாஃப்டா இருக்கிறது, அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே, நீங்க வெறும் பரோட்டாவை சாப்பிட்டீங்கன்னாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா எல்லாமே ரிஃபைன்ட் அதுல இருக்கிறது அத்தனையுமே, அதுக்காக பயன்படுத்துறது. அதாவது ஈஸியா உங்களுக்கு வந்து சக்கரை வியாதி வர்றதுக்கு, உங்களோட லிவர் டேமேஜ் ஆகுறதுக்கு, கிட்னி ஸ்பாயில் ஆகுறதுக்கு, உங்க ஜீரண உறுப்புகள் வந்து வீணா போகிறதுக்கான எல்லா காரணிகளும் அந்த பரோட்டாவில் இருக்கு. சோ நீங்க வந்து டேஸ்டுக்கு மட்டும்தான் நம்ம சாப்பிடுறோமா அப்படிங்கறது நீங்க வந்து ஒரு நிமிஷம் கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா வருமுன் காக்கிறது தான் நம்மளுக்கு சரியான முறை. நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அல்லாடி ஹாஸ்பிட்டல் போயிருந்து கஷ்டப்படுறது வந்து புத்திசாலித்தனமான விஷயம் கிடையாது.
பரோட்டா சாப்பிடுறது மூலமா வந்து நோய வலிய போய் வருத்தி வாங்கி கொள்றோம் அப்படின்ட்டு சொல்றீங்க. இப்ப பேரண்ட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க சாப்பாட்டுல. டின்ட் ஐட்டம், கேன்ட் ஐட்டம் தான் வாங்கி பெரும்பாலும் பிரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. ப்ரீ குக்டு ஃபுட், ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்குது வேலைக்கு போயிட்டு வர்றதுனால டயர்டா வர்றாங்க. பேரண்ட்ஸ் சொல்லியும் குற்றம் இல்ல. ஆனா அதே சமயத்துல இதை என்கரேஜ் பண்ற பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறதுக்கும் வந்து என்கரேஜ் பண்ணணும். இப்ப ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாலட் மாதிரி எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு வந்து கட்டாயப்படுத்திருக்கிறாங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதை பத்தி சொல்லுங்களேன்.
ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏன்னா குழந்தைங்களோட உணவுலதான் வந்து அவங்களோட உடல் மற்றும் மனசு வந்து முழுமையா வளருது. அந்த வளரும் பருவத்துல அது முழுமையா நீங்க என்ன உணவு கொடுக்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்க குழந்தை வளரும். அப்ப அந்த குழந்தை பருவத்துல கண்டிப்பா போதுமான அளவு சரியான ஊட்டச்சத்து மிக்க உணவு தான் அந்த குழந்தைக்கு ரொம்ப அவசியம். இப்ப பழங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இயல்பான, அதாவது நேச்சுரல் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி வந்து பழங்கள்ல அதிகமா இருக்கு. நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அதுல நிறைய இருக்கு. அப்புறம் பழங்கள் சாப்பிடும்போது இயல்பா ரொம்ப சுலபமா என்ன நடக்குதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற கழிவு பொருட்கள் டாக்ஸின்ஸ் வந்து ஈஸியா வெளியேறுது. அப்புறம் நம்மளோட ஜீரண உறுப்புகள் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், நீங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. அப்புறம் நம்ம உடலை நல்லா பில்ட் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு இருக்கு. பிளஸ் நமக்கு தேவையான, நம்ம உடலுக்கு தேவையான புரதச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே இந்த பழங்கள் காய்கறிகள்லயே வந்துருது.
இந்த பழங்கள்ல சாப்பிடுறதுலயும் ஒரு முறை இருக்குது. சாப்பாடு சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா பழம் வந்து ஜீரணம் ஆறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்குது. அதனால பழம் தனியா சாப்பிடணும், சாப்பாடு தனியா சாப்பிடணும், ஹோல்சம் ஃபுட் இருக்கு பாத்தீங்களா, அதை தனியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவு உண்ணும் முறை அதை பத்தி சொல்லுங்களேன்.
ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இது நல்லது அது நல்லதுங்கறக்காக நம்ம வந்து எல்லா உணவையும் மிக்ஸ்டா சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வை நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒவ்வொரு உணவும் ஜீரணமாகறதுக்கு ஒவ்வொரு டைம் எடுத்துக்குது. அப்ப நம்ம ஒரே மாதிரி நேரம் எடுத்துக்க கொள்ளக்கூடிய உணவுகள் தான் ஒரு நேரத்துல ஒன்னா சேர்த்து சாப்பிடணும். இப்ப நீங்க பழங்கள் எடுத்தீங்கன்னா அது அரை மணி நேரத்துல ஜீரணம் ஆயிரும், ஆனா நீங்க சமைச்ச உணவு அப்படின்னா 3 மணி நேரம் ஆகும் அது ஜீரணமா இருக்கு. இப்ப இது ரெண்டும் சேர்த்து நீங்க கம்பைன்டா எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடலுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருது, இது என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரியறது இல்ல. இப்ப நீங்க பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு காலை வேளையில மார்னிங் டிஃபன் பிரேக்ஃபாஸ்டுக்கு நீங்க ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் டயட்டாவே எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரூட் சாலட் எடுத்தீங்கன்னாவே அது தாராளமா உங்களுக்கு காலை உணவுக்கு சரியா இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க சமைச்ச உணவு சாப்பிட்டுட்டு ஒரு 2.5-3 மணி நேரம் கழிச்சு ஒரு நடுவுல ஒரு சின்ன ஒரு ஃப்ரூட் ஸ்நாக் நீங்க எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், நம்ம நடுவுல இந்த டீ டைம் அப்படின்னு வருது இல்லைங்களா, அதுல எல்லாம் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸா நம்ம சாப்பிடணும். பழங்கள், காய்கறிகள், ஃப்ரூட் சாலட் இல்ல வெஜிடபிள் சாலட் இல்ல ஜூஸ், அந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் எலுமிச்சம்பழம் எல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த, இம்யூனிட்டி அதிகப்படுத்தக்கூடிய சக்தி வந்து எலுமிச்சம்பழத்துல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி நம்ம ஒரு டைம் வச்சு அதே டைமுக்கு சாப்பிடுற முறையை நம்ம கடைபிடிக்கணும். காலையில ஒரு 8:30 மணிக்கு நீங்க சாப்பிடுறீங்கன்னா 8 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா டெய்லி முடிந்த அளவு அதே டைம், என்னைக்கா ஒரு நாள் 2 நாள் மாறினா ஒன்றும் தவறு கிடையாது, முடிந்த அளவு அதே டைமுக்கு சாப்பிட்டு பழகினீங்கன்னா உங்க சிஸ்டம் ஃபுல்லா அந்த அப்படியே செட் ஆயிடும். எப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்றோமோ அது மாதிரி உங்க சிஸ்டம் செட் ஆயிரும். நடுவில் நீங்க ஸ்நாக்ஸ் அப்பப்ப எடுத்துக்கலாம், பட் மெயின் கோர்ஸ் நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா, 3 வேளை உணவு அப்படிங்கறது, அது வந்து கரெக்டான டைமுக்கு நம்ம சாப்பிடணும். அப்போ இது சாப்பிடும் போது உங்க உடல் ஜீரணம் பண்றதுக்கு தயாரா இருக்கு. இல்ல நீங்க வந்து ஒரு நாள் காலையில 7 மணிக்கு சாப்பிடுறீங்க, இன்னொரு நாள் காலையில 11 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா அந்த உடலுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அது 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணும், 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது ஜீரண சக்தியை குறைச்சிரும். அப்ப என்ன ஆகுது, நீங்க 11 மணிக்கு சாப்பிடுற உணவு ஜீரணமாகாமையே உங்க உடல்ல இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இரவு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் கழித்து தான் தூங்க போகணும். அப்பதான் உங்க உணவு முழுவதுமா ஜீரணமாயி உங்களுக்கு நிம்மதியான தொந்தரவில்லாத தூக்கம், அன்டிஸ்டர்ப் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
அப்புறம் ரொம்ப ஹேண்டியா வரக்கூடாது என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்கிள் அண்ட் இந்த வத்தல் வடகம் வெரைட்டிஸ் தான். ஒரு ரசமோ ஒரு தயிரோ இருந்தா, ஊறுகாவோ அல்லது வத்தல் வடகமோ இருந்தா சாப்பிடலாம். ஆனா அநேக நோய்களுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கறத தெரியும், தெரிஞ்சு நம்ம ஈஸியா ஆக்கணும், வேலை ஈஸியா ஆகணும் கூட சாப்பிட்டுறோம். அந்த வத்தல் வடகம் பிளஸ் ஊறுகாய் டேஸ்டா இருக்குது, ஆனா அந்த டேஸ்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஊறு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்லுங்களேன்.
சோ இப்ப நம்ம பேசினதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வத்தல் வடகம் எல்லாம் எந்த உணவு வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஏற்கனவே பதப்படுத்தி வச்சிருக்கோம். தமோ குணத்தை தரக்கூடிய உணவு. ஊறுகாயும் அதே மாதிரிதான், ரொம்ப நாள் கழிச்சு போட்டு வச்சு ரொம்ப நாள் ஊற ஊற வச்சு சாப்பிடுறோம். இதுல என்ன மாதிரியான பதார்த்தங்கள் நம்ம சேர்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா ரிஃபைண்ட் ஆயில் கட்டாயமா இது எல்லாத்துலயுமே வரும், வத்தல் வடகம் ஊறுகாய் எல்லாத்துலயுமே வரும். உப்பு அதிகமா சேர்த்தாதான் உங்களுக்கு கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதே மாதிரி வெள்ளையான பொருள் ரிஃபைன்ட் சால்ட். சோ இது நீங்க கொஞ்சம் அளவு நீங்க சாப்பிடும் போது கூட, ஒரு தொடர்ந்து நீங்க ஒரு வாரம் சாப்பிட்டீங்கனாவே கட்டாயமா உங்களோட பிளட் சர்க்குலேஷன், உடல்ல ரத்த ஓட்டம் வந்து மாறுபடுது, தடைபடுது. ஏன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் மாறுது, பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேருக்கு இதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப பிபி இருக்கவங்க எல்லாருக்கும், ஹை பிரஷர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றாங்க, முக்கியமா இதை மட்டும் தவறுங்க, உங்களுக்கு பாதி விஷயம் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நீங்க வெறும் ஒரு ரசம் சாதத்தோட வந்து நீங்க ஊறுகாவோ வத்தலோ வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு உங்க உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா வெறும் எம்டி கேலரிஸ் தான் கிடைக்குது. ஒரு ரசத்துல இருக்கிற சத்து என்ன, ஒரு புளிப்பு சத்து இருக்கு, அரிசியில இருக்கிற சத்து, ஒரு கார்போஹைட்ரேட் சத்து இருக்கு, அவ்வளவுதான் கிடைக்குது. பிளஸ் இது உங்களுக்கு ஒரு தமோ குணம் தான் கிடைக்குது. அதுல வந்து உங்களுக்கு எங்க புரதச்சத்து இருக்கு, காய்கறிகள் எங்க இருக்கு, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சக்திகள், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதுல வந்தே சேராது. இப்ப நீங்க ஒரு நாள் சாப்பிடும்போது தெரியறது இல்ல, கண்டினியூஸா போயிட்டு இருக்கும்போது உங்க மனம் சோர்ந்து போறது, கோபம் வருது, நீங்க இயல்பா கவனிக்க முடியும்.
ரொம்ப அருமையா ஒவ்வொரு பழத்திலயும் காய்கறிலயும் என்ன சத்துக்கள் இருக்கு அதுக்கு பின்னால உள்ள விஷயங்கள் எல்லாம் பத்தி ரொம்ப அருமையா சொல்லிட்டு வரீங்க. அப்புறம் இந்த வெள்ளை பொருட்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், மாவு, உப்பு, அப்புறம் வந்து சுகர், இதெல்லாம் வந்து தீமை பயக்கக்கூடியது. அந்த வகையில பாத்தீங்கன்னா பால் கூட வெள்ளையாதான் இருக்குது. அதுலயே பாத்தீங்கன்னா முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. பாலை வந்து நிறைய எடுத்துக்கணும்னு ஒரு சாரார் சொல்றாங்க, ஒரு சாரார் வந்து பால் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மை?
இது ஒரு ரொம்ப அருமையான கேள்விதான். ஏன்னா பால் வந்து லேடிஸ்க்கு எல்லாம் பால் சாப்பிட்டாதான் வந்து கால்சியம் சத்து கிடைக்குது, அதனால பால் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பால் சேர்த்தா வந்து அதுவும் பாய்சன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, இந்த பழமொழி நம்ம கட்டாய ஞாபகத்துல வச்சுக்கணும். அதாவது பால் வந்து சிறு குழந்தைகளுக்கு கட்டாயம் தேவை. இப்ப இந்த பால் உள்ள வந்து ஜீரணம் செய்யறதுக்கு லாக்டேஸ் அண்ட் ரெனின் அப்படின்னு ரெண்டு வகையான என்சைம்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த என்சைம்ஸோட அளவு வந்து நம்ம குழந்தையா இருக்கும்போது அதிகமா இருக்கும், நம்ம வளர வளர இந்த என்சைம்ஸ் இருக்கிற அளவு வந்து குறைஞ்சிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலை ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தி நம்ம உடலுக்கு குறைஞ்சிருது நம்ம வயதாக ஆக. அப்போ இப்ப மாட்டுல இருந்துதான் பால் வருது இல்லைங்களா, பால் நம்ம பசும்பால் தான் குடிக்கிறோம். இப்ப இந்த மாட்டுக்கு எங்க இருந்து இந்த கால்சியம் சத்து கிடைக்குதுன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? இப்ப இந்த மாடு என்ன சாப்பிடுது? பச்சையான புல்லு சாப்பிடுது இல்லைங்களா, ஏதோ வேறு ஏதோ ஏதோ ஒரு காய்கறி ஏதோ ஒன்னும் நம்ம போடுறோம். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா அந்த மாட்டுக்கே கிடைக்குது. அப்போ அதே விஷயங்கள் நம்ம சாப்பிட்டா நம்ம உடல்லையும் அது கால்சியமா தான் கன்வெர்ட் ஆகும் இல்லைங்களா. பச்சை கீரைகள், காய்கறிகள், அதாவது இந்த ரூட் வெஜிடபிள்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு கிடைக்குது. அது இல்லாம ரா நட்ஸ், அதாவது இந்த முந்திரி, பாதாம், இந்த மாதிரியான பருப்பு வகைகள் முக்கியமா அதை வறுத்திருக்க கூடாது. வறுக்காம அப்படியே எப்படி அது நமக்கு கிடைக்குதோ இயல்பா நேச்சுரலா அதே முறையில சாப்பிடுறோம். அப்புறம் நிறைய சீட்ஸ் சொல்றோம், சீட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ், நிறைய விதைகள் இருக்கு, அதாவது இந்த வெள்ளரி விதை, இந்த மாதிரி நிறைய விதைகள் இருக்கு. அந்த விதைகள் இருந்து எல்லாமும் நமக்கு இந்த கால்சியம் சத்து கிடைக்குது. இப்ப இந்த பாலை வந்து நம்ம என்னவா ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, பாலுக்கு பதிலாக டெய்லி பசும்பால் குடிக்கிறதுக்கு பதிலா நம்ம ஏதாவது ஒரு நட் மில்க், அதாவது பாதாம் பால் அப்படின்னா நம்மளே வீட்டுல செஞ்சு அதை அருந்தும் போது நமக்கு அந்த சத்தும் கிடைக்குது, நமக்கு பாலாவும் நம்ம பயன்படுத்த முடியுது.
ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம வந்து சில பேர் ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடுறாங்க, சில பேர் ரெண்டு வேளை, சில பேர் நாலு வேளை சாப்பிடுறாங்க. ஆனா என்ன சாப்பிடுறோம், எதுக்கு சாப்பிடுறோம் அப்படின்னு தெரியாமலே சாப்பிடுறோம். இப்ப நல்ல விளக்கம் நீங்க கொடுத்தீங்க, இன்ன நட்சல் உங்க கருத்துக்களை சொல்லுங்களேன்.
இப்போ நம்ம பழங்காலத்துல ஒரு இயல்பான ஒரு வழக்கே இருக்கு, பேச்சு வழக்கே, உணவருந்தெல்லாம் வாங்க தண்ணி சாப்பிடுறீங்களான்னு கேட்பாங்க. சோ இதுதான் இந்த ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்லலாம். அதாவது உணவு வந்து அருந்தணும், நீர் வந்து சாப்பிடணும். அதாவது நீரை பொறுமையா நம்ம உள்ள நம்ம உடலுக்குள்ள செலுத்தணும், உணவு வந்து நீரோட கலந்த மாதிரி இருக்கணும். நம்ம ரசம் சாப்பாடு எப்படி சாப்பிடுறோம் அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா நம்ம ஜீரணம் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். சோ உணவு அருந்தலாம், நீரை சாப்பிடலாம்.
ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, உணவே மருந்து அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
சாப்பாட்ட பருகணும், நீரை சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னாங்க எம் விஜயலட்சுமி அவங்க. கருத்துக்களை கேட்டிருந்தாங்க என் கோமா. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
நண்பர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க 107.4 பண்பலையில். கேட்கிறதோட இல்லாம உங்க கருத்துக்களை, உங்க விமர்சனங்களை நீங்க எங்களுக்கு பதிவு பண்ணலாம். தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055. நம்ம நிகழ்ச்சிகள் வானில் உலா வருவதோடு மட்டுமல்லாம நம்ம இணையதளத்தில் இதை பதிவேற்றம் செய்யறோம். ஆக உலகத்தில் உள்ள தமிழ் கூர் நல்லுலக மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யறோம். அதையும் கேட்டு பயன்பெறுங்க.